السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وعلی آلہ وصحبہ اجمعین. فقد قال اللہ تعالی فی القرآن القدیم الفرقان المجید فاما من اعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரத்த அன்புடனுமாகிய எல்லாமல் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், இமாம்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், சான்றோர்கள், அத்தனை இவர்கள் மீதும், உலகில் உள்ள அத்தனை முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்புடைய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித சமூகத்தை பகுத்தறிவுள்ள சமூகமாக இந்த உலகிலே படைத்து பிற படைப்பினங்களிலிருந்து மகத்துவம் பெற்ற படைப்பாக உயர்த்தி மகத்தான ஒரு வாழ்வையும் மனிதனுக்கு வழங்கி அந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டுதலை அவனது வேதங்களின் மூலமும் திருத்தூதர்களின் மூலமும் நமக்கு கற்றுத்தந்து நமக்கு மிகப்பெரும் அருளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், செய்திருக்கிறான். நாமெல்லாம் மோமின்கள் என்று நமக்கு பெயர். அல்லாஹ் திருமறையிலே அப்படித்தான் நம்மை அழைப்பான், யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அழைப்பான். ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்னென்ன நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல், எந்தவிதமான மறுத்தலும் இல்லாமல் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும். ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய வேதங்களிலோ அவன் சொன்ன விஷயங்களிலோ அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் சொன்ன அந்த வாழ்க்கை நெறிகளிலோ ஏதாகிலும் ஐயப்பாடு தோன்றுமானால், ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுமானால் அவன் மூமினாக இருக்க முடியாது. அவனது ஈமான் அதாவது ஊனப்பட்டு போய்விடும். அந்த ஈமானை பாதுகாப்பது மூமின்களின் பொறுப்பாகும், கடமையாகும். உலகிலே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற எல்லா நியமத்துகளிலும் மிகப்பெரிய நியமத்து, கிடைக்கப்பெறாத அரிய நியமத்து எது என்று சொன்னால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஈமான் தான். மற்ற நியமத்துக்களை இந்த உலகத்திலே மற்ற மனிதர்கள் நம்மை விட அதிகமாக பெற்றிருப்பார்கள். மோமின்கள் அல்லாத பிறர்கள் செல்வத்திலும், இந்த உலகத்தில் இருக்கிற உயர் பதவிகளிலும், செல்வாக்கிலும், இன்னும் என்னென்ன உலகிலே மிகப்பெரும் பாக்கியங்களாக கருதப்படுகிறதோ அவைகளை நம்மை விட மிக பெரிய அளவிலே, அதிக அளவிலே பெற்றிருப்பார்கள். ஆனால் எல்லாத்தை விட மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஈமான் மிகப்பெரிய அருட்கொடை, அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாக்கியமாகும். அதை பாதுகாப்பது நம்மின் கடமையாகும். உலகிலே வழங்கப்பட்டிருக்கிற பிற செல்வங்களை எப்படி பாதுகாக்கிறோமோ, பாதுகாப்பதன் மீது எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிறோமோ, அந்த அக்கறை ஈமானை பாதுகாப்பதிலே நமக்கு துளி அளவு கூட இருப்பதில்லை. தான் சம்பாதித்த செல்வங்களை பாதுகாப்பதிலே மனிதன் அக்கறைப்படுகிறான். அவன் வகிக்கின்ற பதவிகளை பாதுகாப்பதிலே அவன் மிகப்பெரிய சிரமத்தை முயற்சி எடுத்துக் கொள்கிறான். ஏன் அற்பமாக அவனுக்கு அவனால் வாங்கப்பட்ட பொருட்களை, உணவுப் பொருட்களை, பல வகைகளை பாதுகாப்பதற்கு கூட மிகப்பெரும் சிரத்தை எடுத்துக் கொள்கிறான். ஆனால் அவனிலே இருக்கின்ற ஈமானை பாதுகாப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்வதில்லை, எந்த முயற்சியும் எடுத்துக் கொள்வதில்லை. மாறாக எதெல்லாம் ஈமானை கெடுக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஈமானை பலகீனப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த காரியங்களில் ஈடுபடுவது தன்னுடைய வரமையாகவே அவன் ஆக்கிவிட்டான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டிய சில முக்கியமான பண்புகள் இருக்கிறது. ஒன்று, இறைவனை பற்றிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும், அது ஆழமாக இருக்க வேண்டும், அதில் எந்த விதமான மாறுதலோ குறைகளோ இருக்கக்கூடாது. அதற்கடுத்து அல்லாஹ்வின் மீது இறை அச்சம், அவனின் மீது பயம். இந்த இரண்டும் முக்கியமாக அவனுடைய மூமினுடைய அவன் ஈமானை பாதுகாப்பதற்குரிய நிபந்தனைகளாகும். இறையச்சமில்லாத ஈமான் பாதுகாப்பற்றது. எவ்வளவு பெரிய மூமினாக இருந்தாலும் சரி, அவனிடத்திலே அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் இருக்காது, அது பறிபோய்விடும், பறிக்கப்பட்டு போய்விடும். அந்த இறையச்சம் மிக முக்கியமானது. இறைவனின் மீது கொண்டிருக்கிற தவக்குள் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மிக முக்கியமானது. இந்த உலகிலே அவனால் அனுப்பப்பட்ட அத்தனை தூதர்களும் இதைத்தான் அடிப்படையாக போதித்தார்கள். இறைவனுக்கு இணை வைத்தல் கூடாது என்று சொல்வதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை, அவனை முழுமையாக நம்ப வேண்டும், அவன் மீது அச்சம் கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் நமக்கு எல்லா இடத்திலும் போதித்து காட்டியிருக்கிறார்கள். மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தனக்கு நன்மை வந்துவிட்டால், ஏதாவது சந்தோஷமான நிலை அவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அதற்காக பெருமிதம் கொள்வான். என்னுடைய முயற்சியால் தான், என்னுடைய புத்தியால் தான், அறிவால் தான் இந்த மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, இந்த வரவு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுவான். ஆனால் அதே நேரத்திலே தனக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், துக்ககரமான செயல் ஏதாவது நடந்துவிட்டது என்று சொன்னால், உடனே மற்றவர்களின் மீது, மற்றவைகளின் மீதும், உயிர் உள்ளவர்கள் மீதும், உயிர் அற்றவைகளின் மீதும் அதை பொறுப்பு சாட்டுவது மனிதனுடைய பழக்கம். அந்த அடிப்படையில் தனக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படுகிற போது தான் வசிக்குகின்ற வீட்டை குறை சொல்வான். இந்த வீட்டிலே ஏதோ முசீபத் இருக்கிறது, இந்த வீடு நமக்கு நன்றாக அமையவில்லை என்று வீட்டின் மீது குறை சொல்லுவான். வாகனத்திலே சென்று கொண்டிருப்பவனுக்கு ஏதாகிலும் எப்போதாகிலும் ஒன்று விபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த வாகனத்தை குறை சொல்லுவான். அதுபோன்றுதான் ஒவ்வொன்றையும் மனிதன் தனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இன்ன பொருள் என்று பார்ப்பதில்லை, பிற மனிதர்களின் மீது குற்றம் சாட்டுவதோடு மட்டும் நிறுத்தி விடுவதில்லை, பிற பொருள்களின் மீதும் குற்றம் சாட்டுகின்ற வழக்கம் மனிதனுக்கு இருக்கிறது. எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்பட்டால் அது அவன் செயலின் காரணமாக ஏற்பட்டதுதானே தவிர மற்றவைகள் அதற்கு காரணம் அல்ல. நீங்கள் குடியிருக்கும் வீடுகளோ, உங்களது வாகனங்களோ, அல்லது நீங்கள் அதாவது சம்பந்தப்படுத்திக் கொண்ட உறவுகளோ, அல்லது வேறு எதுவும் அதற்கு காரணம் அல்ல, நீங்கள் தான் அதற்கு காரணம். ஒரு வீட்டில் ஏழு நபர்கள், எட்டு நபர்கள் இருக்கிறார்கள், ஒருவரிடத்திலும் தொழுகை கிடையாது, முசீபத்துக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய என்ன தேவை இருக்கிறது? கேட்காமலே உள்ளே நுழைந்து விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள், ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமானது, பரக்கத்தானது, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இறங்குகின்ற நேரம், மனிதனுடைய உணவு வழங்கப்படுகின்ற நேரம், அந்த நேரத்தை தூங்கி அதை தட்டிவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் விலக்கிவிடக்கூடாது என்றெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் வீடு முழுவதுமே உறங்குகிறது. எப்படி அல்லாஹ்வுடைய ரிஸ்க் ஏற்படும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபாம்மன் ஆதா வத்தகா வசத்தக பில் ஹுஸ்னா வசன் யஸ்ருஹு லில் யுஸ்ரா. ஒரு மனிதர் அல்லாஹ் கொடுத்தவைக்குள்ளிருந்து தர்மம் செய்து, இறைவனை அஞ்சி, எது நன்மையானதோ அந்த நன்மையை உண்மைப்படுத்தி யார் வாழுகிறாரோ அவருக்கு நாம் பசனிய சிறு ஊழில் யூசரா, சிரமமானதையெல்லாம் அவருக்கு லேசாக்கி கொடுப்போம் என்று சொல்லுகிறான். எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் அதை லேசுபடுத்தி கொடுப்பான். அது இல்லாமல் வாமாமம் பகில வஸ்தவினா வக்கல்ல ஹுசனா பசனிய சிறு ஊழில் யூசரா, யார் அல்லாஹ் கொடுத்தவைகளிலிருந்து கஞ்சத்தனம் செய்து அதுபோல இறைவனை அஞ்சாது அவனை பயப்படாமல் நடந்து சத்தியமானதை நேர்மையானதை பொய்ப்படுத்தி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நெருக்கடி உண்டாக்குவோம் என்று சொல்லுகிறான். நமது வாழ்க்கை தான் நமக்கு நெருக்கடி கொடுக்கிறதே தவிர, நாம் வாழும் வாழ்க்கை தான் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதே தவிர வேறொன்றும் அதற்கு காரணம் அல்ல, வேறொன்றும் அதற்கு பொறுப்பல்ல. நாட்களை குறை சொல்லுவது, மாதங்களை குறை சொல்லுவது, நேரங்களை குறை சொல்லுவது, ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் நல்ல நேரம் பார்ப்பது, இதெல்லாம் யாருடைய பழக்கம்? இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று கண்டுபிடித்தவர்கள் யார்? மாதங்களிலே இது தப்பான மாதம், இது முசீபத்துடைய மாதம், பீடையுடைய மாதம் என்று சொல்லுகின்றவர்கள் யார்? நமக்கும் அதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இந்த ராகு காலம், யமகண்டம், மரண யோகம் அந்த இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் யாரு சொன்னது? முஸ்லிம்களால் சொல்லப்பட்டதா? திருமணத்தின் போது மாப்பிள்ளை பெண்ணுடைய பெயரை போய் சொல்லிக்கொண்டு ஜாதக பொருத்தம் பார்க்கிறார்களே முஸ்லிம்கள், இது முஸ்லிம்கள் ஏற்பாடு செய்ததா? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இப்ப சஃபர் மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது, இன்றையோடு முஹர்ரம் மாதம் முடிய இருக்கிறது, சஃபர் மாதம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எல்லாருமே அவசர அவசரமாக என்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் மிக முனைப்போடு முடித்து விட்டார்கள். சஃபர் மாதத்தில் ஒன்னு செய்யக்கூடாது, திருமண பேச்சே எடுக்கக்கூடாது. ஏன்? ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த பெண்ணையும் கூட போய் பார்க்க கூடாது, வீடு போகக்கூடாது, வியாபாரம் ஆரம்பிக்க கூடாது, தொழில் தொடங்கக்கூடாது. இதெல்லாம் யாரு சொன்னது? மாற்றார்களோடு நாம் கலந்து வாழ்கிற காரணத்தினால் அவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய நம்பிக்கைகளாக வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே புகுந்து நமது ஈமானை பலப்படுத்தி, அதாவது பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிறதே, நமது ஈமானை அழித்துக் கொண்டிருக்கிறது. யாராவது அதை பற்றி சிந்திக்கிறோமா? சமூகத்தில் இருக்கக்கூடிய 85% மக்களும் சஃபர் மாதத்தை ஒதுக்கி விடுகிறார்கள். அங்கிருந்து போன் பண்ணுவாங்க, ஹசரத் கல்யாண மண்டபம் புக் பண்ணலான்ட்டு வந்தேன், சஃபர் மாதத்துல தான் காலி இருக்குது, அந்த மாசத்துல கல்யாணம் செய்யலாமா? எத்தனை தடவை சொல்றோம், அது ஒன்றும் கிடையாது, அந்த மாதம் நல்ல மாதம், சிறப்பிற்குரிய மாதம், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பெயர் உண்டு, சஃபருக்கும் பெயர் உண்டு, இணை பெயர் உண்டு. ரமலான் என்று சொன்னால் ரமலான் முபாரக், பரக்கத்தான மாதம் என்று சொல்லுவார்கள். ஷவ்வால் என்று சொன்னால் ஷவ்வால் முக்கர்ரம், சங்கைக்குரிய மாதம் என்று சொல்வார்கள். முஹர்ரம் என்று சொன்னால் முஹர்ரமில் ஹராம், மகத்துவமிக்க மாதம் என்று சொல்வார்கள். அதுபோல சஃபர் மாதமும் சஃபருல் முலஃபர், வெற்றிக்குரிய மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஃபருல் முலஃபர், எந்த காரியத்தை செய்தாலும் அது வெற்றி அடையும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படி இருக்கிற போது அந்த மாதத்தை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு, முழுமையாக அதில் விட்டு நீங்கிவிட்டு அந்த மாசத்தில் செஞ்சானா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு அஞ்சுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை எங்க போனது? நான் கேட்கிறேன், திருமணம் முடிக்கிற போது பொருத்தம் பார்க்கிறீர்கள், ஜாதக பொருத்தம் பார்க்கிறீர்கள், பெயர் பொருத்தம் பார்க்கிறீர்கள், பெயர் ரெண்டு பேர்த்துடைய பெயரை போட்டு பார்த்து அது செட் ஆகலன்னு சொன்னால் அந்த சம்பந்தத்தையே முறித்து விடுகிறார்கள், வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். கொடுமையாக இருக்கிறது. இதுக்கு பார்ப்பதற்கென்றே பூசாரிகளைப் போல நமது சமூகத்திலும் சிலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பத்திரிகை எழுதுகிற போது அசரத் நான் 11-12 எழுதியிருக்கிறேன், அது கொஞ்சம் நேரம் எப்படிப்பட்ட நேரம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. நான் சில இடத்திலே வெளிப்படையாக சொல்லிவிடுவேன், இந்த அறிவை நான் படிக்கவில்லை, இந்த கல்வியை நான் படிக்கவில்லை என்று சொல்லிவிடுவேன். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இப்படித்தான் பொருத்தம் பார்த்து, நேரம் பார்த்து, நாள் பார்த்து, மாதம் பார்த்து, எல்லாத்தையுமே பார்த்து திருமணம் முடித்த எல்லா திருமணங்களும் சிறப்பாக இருக்கிறதா அந்த இல்லறம், அந்த மன வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதா, எத்தனை தோல்வி அடைந்திருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விக்கும் கவலைக்கும் சந்தோஷத்திற்கும் காரணம் நாட்களோ மாதங்களோ நேரங்களோ அல்ல, அது அல்லாஹ்விடத்திலிருந்து வருபவை, அல்லாஹ்விடத்திலிருந்து மனிதனுக்கு கொடுப்பவை தானே தவிர, மனிதனுடைய மனிதனுக்கும் அந்த காலங்களுக்கும் அதனுடைய கெடுதிகளுக்கும் சம்பந்தமில்லை. ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், காலல்லாஹு தஆலா யூதினி இப்னு ஆதம், மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், யசுப்பு தஹர, காலங்களை அவன் குறை சொல்வதன் மூலமாக, நேரங்களை குறை சொல்வதன் மூலமாக என்னை அவன் நோவினைப்படுத்துகிறான், என்னை சக்கடப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்று சொன்னால் வானத் தஹரு, நானே காலமாக இருக்கிறேன், காலம் என்பதும் நானாக இருக்கிறேன், எதில் அம்ரு, எல்லா காரியங்களும் என்னுடைய கையில் இருக்கிறது, உக்கல்லிபுல்லைல வன் நஹார, நான் தான் இரவையும் பகலையும் புரட்டி கொண்டிருக்கிறேன், இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது என்னுடைய செயல் என்று சொல்கிறான். அப்படி இருக்கிற போது அவைகளை குறை சொல்வதன் மூலமாக, காலங்களை திட்டுவதன் மூலமாக அவன் என்னை நோவினைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாக சொல்லிவிட்டார்கள், லா உதுவ, அதாவது ஆந்தை சாஸ்திரம் இல்லை, தொற்று நோய் என்பது இல்லை, வலா துயரத்தை சகுனம் பார்ப்பது இல்லை, வலா ஹாமத்தை ஆந்தை பறவை ஆந்தை சாஸ்திரம் கிடையாது, வலா சஃபர சஃபர் மாதம் கெடுதியும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள், சகுனம் பார்ப்பது நம்முடைய மார்க்கத்திலே கிடையாது, தொற்று நோய் என்பதும் கிடையாது, மருத்துவர்கள் சொல்வார்கள் தொற்று நோய் இருக்கிறது என்று, இஸ்லாத்திலே அது கிடையாது, அதுபோல இது மாதிரியான மூட நம்பிக்கைகள் கிடையாது. கடைசி ஹஜ்ஜின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தினார்கள், அது முக்கியமான உரை, இந்த உலகிலிருந்து பிரிகின்ற நேரத்தில் அவர்கள் எதை முக்கியமாக சொல்ல வேண்டுமோ அந்த விஷயங்களை தான் அதிலே சொன்னார்கள். அதிலே ஒரு வார்த்தை இப்படி சொன்னார்கள், அய்யாமல் ஜாஹிலியா என்கின்ற நுபுவத்திற்கு முன்னால் இருந்த காலம் அறியாமை காலம் என்று சொல்லப்படும், மடமைத்தனமான காலம் என்று சொல்லப்படும். அவர்களிடத்திலே நிறைய இது போன்ற நம்பிக்கைகள் இருந்தன, மூட நம்பிக்கைகள் இருந்தன. அந்த நம்பிக்கைகள் அனைத்தையும் நான் என்னுடைய காலுக்கு கீழே புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை மூட நம்பிக்கைகளையும் என்னுடைய காலுக்கு கீழே நான் மண்மூடி புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த தலைவரை பின்பற்றுகிற நாம் அந்த மூல நம்பிக்கைகளை இன்றைக்கு கொடிபிடித்து உயர்த்தி தூக்கிக் கொண்டிருக்கிறோம். எதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. சிலர் பேசிக் கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருக்கிற போது பள்ளி சத்தம் கொடுத்ததுன்னு சொன்னா நான் உண்மையை சொன்னேன், சத்தியம் என்று சொல்வார்கள். இவர் சொன்னதுக்கு பள்ளி சாட்சி, பூனை குறுக்க போனா அது ஒரு சகுனம், வீட்டிலிருந்து போகும்போது வாப்பா எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாது, கேட்டா துர்க்குடி, வெளியே போறவங்களை என்ன எங்க போறீங்கன்னு கேட்கறது. இத்தனையும் இந்த மடத்தனமான பேச்சுக்களும் இந்த செயல்பாடுகள் எல்லாமே இந்த பெண்களிடத்திலிருந்து வருபவை தான். அதிகமாக இதை பரப்புவது யாருன்னா அவங்க தான், எவ்வளவு சொன்னாலும் திறந்திருந்து கிடையாது, அதை கேட்டு நாமளும் அவர்களுக்கு அடிமைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இல்ல, பள்ளியாசல பயான சொன்னாங்க, இப்படி எல்லாம் கிடையாது, இஸ்லாத்தில் இப்படி கிடையாது என்று மறுத்து சொல்வதற்கு கூட நமக்கு துணிச்சல் கிடையாது, தைரியம் கிடையாது. அவர்கள் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு ஆமான்னு போட வேண்டியதுதான். இது மாதிரியான நிலைதான் சமூகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது சூரிய கிரகணம் பிடித்தது, அன்றைய தினம் பார்த்து. அந்த காலத்திலே ஜாஹிலியா காலத்திலே மக்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தது, யாராவது முக்கியமான நபர் இறந்து போனால் கிரகணம் பிடிக்கும், கிரகணம் பிடித்தால் எங்கேயோ ஒருவர் இறந்து போயிருக்கிறார் என்று அர்த்தம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. நம்ம பெண்களும் கூட சில பேர்கள் சொல்வார்கள், ஆண்டை கத்தினால் இன்னைக்கு இந்த தெருவில் ஏதோ ஒரு மவுத் இருக்கு. ஆண்டவர் வந்து இஸ்ராயல் வந்து அறிவிப்பு செஞ்சுட்டு போயிட்டார். பயப்படுவார்கள் சில பெண்கள், நம்ம வீட்டில் அது வந்துருமோ அப்படின்னு. இது மாதிரி அந்த காலத்திலே முக்கியமான நபர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், அந்த மாதிரி கிரகணம் பிடித்தால் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ராஹிம் அவர்கள் இறந்த போது அப்படி சஹாபாக்களும் அப்படி பேசிக் கொண்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மகனார் இறந்து போயிருக்கிறார், அதனால் கிரகணம் பிடித்திருக்கிறது என்று சொன்னபோது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இருந்திருக்கிறார், அவர்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கும், எவ்வளவு துக்கம் இருக்கும், அப்படி இருந்த போதிலும் கூட நேராக பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். எல்லா ஜனங்களையும் அதே நிமிடத்திலேயே அதே நேரத்திலேயே உட்கார அமர வைத்தார்கள். எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அமர்ந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பப்படியின் மீது ஏறி நின்று பிரசங்கம் செய்தார்கள். அறிந்து கொள்ளுங்கள், சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாருடைய மரணத்திற்காக வேண்டியோ யாருடைய பிறப்புக்காக வேண்டியோ ஏற்படுவது அல்ல. அது அல்லாஹு தஆலாவுடைய சின்னங்கள். அல்லாஹ் அதை எப்போது கொண்டு வர நாடுகிறானோ அப்போது அதை கொண்டு வருவான். இது யாருடைய மரணத்திற்கும் இது காரணமல்ல என்ற செய்தியை அந்த சஹாபாக்களுக்கு உடனடியாக தெரிவித்தார்கள். எப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் உடனடியாக அதை தகர்த்தெறிவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மும்முரமாக இருந்ததை பார்க்கிறோம். அப்படி நீங்கள் கிரகணத்தை பார்த்தால், ஃபைதா ரைத்தும் கிரகணங்கள் எதாக ஏற்படுவதை நீங்கள் பார்த்தால், பசல்லு அல்லாவுக்காக வேண்டி தொழுகுங்கள், ஒதுவுல்லாக அல்லாஹ்விடத்திலே அதை நீங்குவதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் நம்ம செய்ய வேண்டியதே தவிர இதற்கு ஒரு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அது மாதிரி விதவைகளுடைய முகத்திலே முழிப்பதை அபசகுணமாக கருதுவது, சில பிடிக்காருடைய முகத்திலே முழிப்பதை அபசகுணமாக கருதுவது, அக்பர் மன்னருடைய ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்றிலே. ஒரு நாள் அவர் காலையிலே அதிகாலையிலே எழுந்து அவருடைய அறையிலே இருந்து வெளியிலே வருகிற போது ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை அந்த வழியாக போனான். தற்செயலாக அவனை பார்க்க நேர்ந்தது. என்னடா இன்னைக்கு எந்திரிச்ச உடனே இவனை பார்த்துட்டமே அப்படின்னு மனசுல ஒரு நெருடல். அதோடு அவர் தன்னுடைய முகத்தை சவரம் செய்வதற்காக வேண்டி நாவிதனை அழைத்தார். தற்செயலாக நாவினுடைய கத்தி சற்று அவனுக்கு வழுக்கி போய் அவருடைய முகத்திலே, அக்பர் மன்னருடைய முகத்திலே காயத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்ப அக்பர் மன்னருக்கு உறுதியாக விட்டது, நம்ம இவன் மூஞ்சில முழிச்சனாலதான் நம்ம முகத்தில் காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி உடனடியாக ஒரு சீட்டை எழுதி கொடுத்தார். அந்த அடிமைக்கு தண்டனை, கடுமையான தண்டனை கொடுங்கள், ஏன் நான் வெளியிலே வருகிற போது அவன் குறுக்கே போனான், அதனால்தான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு சீட்டை எழுதி கொடுத்து விட்டார். இவன் பதறி போனான். பதறி போய் நேராக மன்னருக்கு மிக நெருக்கமாக இருக்கிற பீர்ப்பாளிடத்திலே வந்து சொன்னான், இது மாதிரி மன்னர் இது மாதிரி கருதுகிறார், அதனால் எனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கிறார், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். பீர்ப்பால் இவனை அமைதிப்படுத்தி நீரு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இவனை அமைதிப்படுத்தி நேராக மன்னரிடத்திலே போனார். என்ன இந்த மனிதருக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீர்களாமே என்று கேட்டார். ஆமா, காலையில் எந்திரிச்சு வர்றேன், எனக்கு நேராக அவன் போயிட்டான், அதனாலதான் முகத்தில் காயம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னான். பீர்ப்பால் திருப்பி கேட்டார், நீங்க அவன் போனதுனால உங்க முகத்தில் காயம் ஏற்பட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் அவன் என்ன நினைப்பான், மன்னருடைய முகத்திலே முழித்த காரணத்தினால் நமக்கு இன்னைக்கு கடுமையான தண்டனை கிடைத்து விட்டதே என்று நினைக்க மாட்டானா என்று கேட்டார். அப்போதுதான் அவருக்கு பொறி தட்டியது, உணர்ந்து கொண்டார், ஆம் சரிதான் என்று சொல்லி அந்த தண்டனையை ரத்து செய்தார். அதுபோல யாரும் எதற்கும் காரணம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்திலே அவர்களுக்கு பின்னால் அமர்ந்து நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம் இன்னி முஅல்லிமுக கலிமாத்தின், நான் சில வார்த்தைகளை உமக்கு கற்றுத்தருகிறேன், அதை நீ பாதுகாத்துக் கொண்டால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ எதை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், எதை உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு என்று சொல்லிவிட்டு, ஒன்றை நன்றாக விளங்கிக்கொள், இந்த உம்மத்து முழுவதும் மனித இனம் முழுவதும் ஒன்று சேர்ந்து உனக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா தான் அந்த நன்மை உனக்கு கிடைக்குமே தவிர, அல்லாஹ் உனக்கு நாடவில்லை என்று சொன்னால் உனக்கு எந்த நன்மையும் உண்டாகாது. அதுபோல அத்தனை மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து அந்த தீங்கு ஏற்படுத்துவார்களானால் அந்த தீங்கு உன்னை வந்து அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் அது நடக்குமே தவிர அது அல்லாத அந்த தீங்கும் உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்தி வாய்ந்த வலிமை மிக்க மனிதர்களாலேயே பிற மனிதர்களுக்கு எதையும் செய்ய முடியாது என்று இருக்கிற போது இந்த நாட்களும் நேரங்களும் காலங்களுமா மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்த போகிறது, வாகனங்களும் வீடுகளுமா நமக்கு தொல்லை ஏற்படுத்த போகிறது. வீடு பார்க்கணும், வசதியா இருக்கிறதா வெளிச்சமா இருக்கிறதா, அந்த வீட்டுக்கு போனா நமக்கு செலவெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருமா, ராகத்தா இருக்கா வீடு, தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறதா, இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அது வாசல் கிழக்கு பார்த்திருக்குது, மேற்கு பார்த்திருக்குது, கிச்சன் வந்து அந்த பக்கம் பார்த்திருக்குது, இந்த பக்கம் இல்லை. இது மாதிரி மற்றவர்கள் சொல்லுகின்ற காரணங்களை நம்பிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த வீட்டில் ஒருபோது நிம்மதி உண்டாகாது. வீடுகளால் மனிதனுக்கு எந்த தீங்கும் ஏற்பட போவதில்லை, எந்த எவைகளால மனிதனுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்பட போவதில்லை. மனிதனுடைய செயல்பாடுகளால் தான் நிறைய பொய் சொல்லி இருப்பான், அல்லாஹ் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க நினைச்சிருப்பான், ஏதாவது உனக்கு கொடுப்பான், அல்லாஹ்வை வணங்காத அவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பான், அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் ஒரு நோயை கொடுத்தால் தான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவான். அது வரைக்கும் அல்லாங்கிற வார்த்தையே வாயில வராது, நீ அல்லாஹ்னு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுப்பான். இப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகளால்தான் அத்தனையுமே நமக்கு நிகழ்கிறதே தவிர அதல்லாது வேறு ஒன்றும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணத்தை நிறைய பேர் இந்த மாசத்துல தள்ளி போறீங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹை திருமணம் செய்தது சஃபர் மாதத்தில் தான். முகமது ரசூல்லா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஜெயன பிந்த் ஜாஷர் இல்லாத்தானுடைய திருமணம் ஒரு புரட்சியான திருமணம். அந்த காலத்திலே பிள்ளைகளை தத்தெடுத்தால் அவர்கள் தன்னுடைய மகனுக்குள்ள எல்லா உரிமைகளையும் கொடுப்பார்கள், சொத்திலே பங்கு கொடுப்பார்கள். அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றி அமைப்பதற்காக வேண்டி ஜெயனர் இல்லாத்தாளர்கள் ரசூல்லா வளர்த்து அவர்களை வாலிபமாக்கி அவர்கள் திருமணம் செய்த ஜெயனபர் இல்லாத்தானவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலாக்கு விட்ட பிறகு ரசூலுல்லா திருமணம் செய்தார்கள். அந்த திருமணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹும் மதரன், ஸைது ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து விட்ட போது ஸவ்வஜ்னாகஹா, அந்த ஸைனபை நாம் திருமணம் முடித்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாவுக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் திருமணம் செய்து வைத்தேன் என்ற வார்த்தை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திருமணம் சஃபர் மாதத்திலே நடைபெற்றது. எனவேதான் ஜெயரவிலா தாளம் மற்றவர்களிடத்திலே பார்த்து சொல்வார்கள், வஸவ்வஜனி அல்லாஹு மினஸ் ஸமா, உங்களுக்கெல்லாம் இந்த பூமியில் தான் திருமணம் நடைபெற்றது, பூமியில் உள்ளவர்கள் தான் உங்களுக்கு பெண் பேசி திருமணம் முடித்து வைத்தார்கள் எல்லா மனைவிமார்களும், ஆனால் என்னுடைய திருமணம் அல்லாஹ் எனக்கு பெண் பேசி திருமணம் முடித்து வைத்தான், அது வானத்தில் இருந்து அந்த திருமண ஒப்பந்தம் நடைபெற்றது என்று ஜெயனப் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட திருமணம் சஃபரிலே நடைபெற்றது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இத்தனை முன்மாதிரிகள் இருக்கிற போது நாம் ஏன் அதை பின்வாங்க வேண்டும், பின்தங்க வேண்டும்? சஃபர் மாதத்திலே நிறைய மண்டபங்கள் காலி கிடைக்கும், முஸ்லிம்கள் யாரும் திருமணம் செய்ய மாட்டாங்க. பாருங்க, இந்த மாதம் யாராவது பத்திரிக்கை கொடுத்திருக்காங்களா? அப்படி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சரியான திருமணம் அன்னைக்கு வச்சுக்கலான்னு முடிவு பண்ண சொந்த பந்தங்கள் விட மாட்டார்கள், அரிச்சு எடுத்து ஆளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, முதல்ல நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவைகள் அத்தனையுமே தவக்குள் என்கின்ற இறை நம்பிக்கைக்கு எதிரானது. அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் இவைகளை நாம் பொறுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த மாதங்களை மற்ற மாதங்களுக்கு கொடுக்குகின்றது போல மரியாதையை கொடுத்து எல்லா மாதங்களிலும் எப்படி காரியங்கள் ஆற்றுகிறோமோ அதுபோல இந்த மாதத்திலும் அந்த காரியங்களை செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. இந்த நேரம் பார்ப்பது, பேர் பொருத்தம் பார்ப்பதில் இஸ்லாத்திலே கிடையாது, மார்க்கத்திலே கிடையாது. மனப்பெண்ணை மணமகனை பேரை கொடுத்து பார்க்கறது, நேரம் வந்து சரியான நேரமா இல்லையான்னு பார்க்கறது, இதெல்லாம் இந்த யமகண்டம் ராகு காலம் எல்லாம் நம்மகிட்ட கிடையாது. அப்படி யாராவது சொல்வதாக இருந்தால் அவர்கள் மாற்று கொள்கை உடையவர்கள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நாமே நம்முடைய ஈமானையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகிலே வாழுகிற போது சத்தியமா நம்மங்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் குலக்கர்.